தேவன் எப்பொழுது பிதாவானார்? அவர் எப்பொழுதுமே பிதாவாகவே இருந்திருக்கிறார் என்பதே இதன் பதிலாகும். அவரே நித்திய பிதாவாக இருக்கிறார். பிதாவின் தன்மை ஒருபோதும் மாறுவதே இல்லை. கிறிஸ்து எப்பொழுது குமாரனானார்? அவர் எப்பொழுதுமே குமாரனாகவே இருந்திருக்கிறார் என்பதே இதன் பதிலாகும். அவரே நித்திய குமாரனாக இருக்கிறார். மேலும் குமாரனின் தன்மையும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. குமாரனானவர் இல்லாமல் பிதாவானவரும், பிதாவானவர் இல்லாமல் குமாரனானவரும் ஒருபோதும் இருந்ததே இல்லை. பாடம் 37, குமாரன். யோவான் 5 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பொதகர் ஸ்மித் 1986 ஆண்டு தன் மகன் ஆண்ட்ரூ பிறந்தபோது தகப்பனானார். ஒரு மகனை பெறுவதற்கு முன் அவர் ஒரு தகப்பன் என்று கூற முடியாது. ஒரு மகன் அல்லது மகளின் பிறப்புதான் ஒரு மனிதனை தந்தையாகவோ ஒரு மனுஷியை தாயாகவோ ஆக்குகிறது. ஆனால் இயேசு இந்த உலகில் பிறந்தபோது தேவன் ஒரு குமாரனை பெறவில்லை, மாறாக ஏற்கனவே பிதாவின் மடியிலிருந்த தமது குமாரனை அனுப்பினார். குமாரனானவர் பிதாவுக்கு சமமானவர் என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. குமாரனான தேவன் நம்மை போல் மாம்சமாவதற்கு முன்பு அவர் பிதாவின் மகிமையிலும், பிதாவின் ஜீவனிலும், பிதாவின் கிரியைகளிலும் மற்றும் பிதாவின் அன்பிலும் பங்குள்ளவராயிருந்தார். அவர் சுவாபத்திலேயே தேவனாயிருந்தார். ஆனால் இப்படி தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அவர் பிதாவுக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஸ்தானத்தில் நின்று ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு தருணத்தில் இயேசு, என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொன்னார். இது இந்திய தேசத்தின் குடியரசுத் தலைவர் என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்வதை போன்றது. நாம் குடியரசுத் தலைவரைப் போலவே பொதுவான மனிதர்களாயிருக்கிறோம். ஆயினும் அவரது பதவி சந்தேகமின்றி நம்மை விட உயர்ந்தது. ஆகவே என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று இயேசு சொன்னபோது, பிதாவானவர் அதிக தெய்வீகம் உள்ளவராயிருக்கிறார் என்னும் அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. ஆனால் பிதாவானவர் அதிக மேன்மையான ஸ்தானத்தை வகிக்கிறார் என்னும் பொருள்படவே அப்படி சொன்னார். பிதாவானவர் பரலோகத்தில் இருந்தார். இயேசுவோ சிலுவையை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார். இதன் காரணமாகவே இயேசு தம் சீஷர்களிடம், நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னார். பிதாவினிடத்திற்கு போவது என்பது அவரது மகிமையில் பங்குள்ளவராவதற்கு திரும்பி செல்வதை குறித்தது. வேதாகமம் குமாரன் என்னும் வார்த்தையை இரண்டு விதமாக பயன்படுத்துகிறது. அது சார்ந்திருக்கும் தன்மையுடைய ஒரு உறவினர் அல்லது பிரதிபலிக்கும் ஒரு தன்மை என்று பொருள் தரலாம். பண்டைய உலகில் ஒரு மகன் தன் தந்தையின் பாத சுவடுகளை பின்பற்றினான். உங்கள் தந்தை ஒரு தச்சராயிருந்திருப்பாரானால் நீங்களும் ஒரு தச்சராயிருப்பீர்கள். மேலும் உங்கள் தந்தை நல்லதொரு தச்சராயிருந்திருப்பாரானால் அவரின் தொழிலின் தரம் உங்களது வேலையிலும் பிரதிபலிக்கக்கூடும். தந்தையை போல் பிள்ளை என்கிற பழமொழி போல் புதிய ஏற்பாட்டில் பர்னபா என்று அப்போஸ்தலர்கள் புனைப்பெயர் கொடுத்திருந்த ஒரு மனிதரை பற்றி நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பர்னபா என்று அப்போஸ்தலர்கள் புனைப்பெயர் கொடுத்திருந்த ஒரு மனிதரை பற்றி நாம் வாசிக்கிறோம். பர்னபா என்பதற்கு ஆறுதலின் மகன் என்பது பொருள். அப்போஸ்தலர்கள் ஏன் அவருக்கு இந்த பெயரை வைத்தார்கள் என்று கற்பனை செய்வது கடினமானதல்ல. பர்னபா சிறந்ததொரு தேற்றுகிறவராக இருந்தார் என்பதை அவர்கள் கண்டார்கள். அவர் ஆறுதலே வடிவானார். ஆறுதல் அளிப்பதற்கே மனித உருவெடுத்து வந்தவர். இயேசு மலைப்பிரசங்கத்தில் குமாரன் என்கிற வார்த்தையை அதே விதத்தில் பயன்படுத்தினார். அவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொன்னார். தேவனே மிக சிறந்த சமாதான காரணர். நாம் சமாதானம் பண்ணும்போது அவரது குணாதிசயத்தை நாம் பிரதிபலிக்கிறோம். ஆகவே இயேசுவை வேதாகமம் தேவகுமாரன் என்று விவரிக்கும் போது குமாரன் என்னும் வார்த்தையானது அவர் பிதாவை சார்ந்திருக்கும் அவரது உறவினர் என்று பொருள்படவில்லை. மாறாக பிதாவின் சுவாபத்தை பூர்ணமாக பிரதிபலிக்கிறார் என்னும் பொருளையே தருகிறது. தேவகுமாரனானவர் மானுட சரீரத்தில் தேவனின் பூரண வடிவாய் இருக்கிறார். தேவகுமாரனாய் இருப்பதன் முழு மகிமையும் இயேசுவுக்கு எப்படிப்பட்டதாயிருந்தது என்பது யோவான் 5 நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கே இயேசு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று சொல்கிறார். இயேசுவின் நடவடிக்கை பிதா செய்கிறதாக அவர் காண்பவற்றை மட்டுமே செய்யக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து பிதாவானவர் என்னவெல்லாம் செய்வாரோ அவற்றை தவிர தாம் யாதொன்றையும் செய்வதில்லை என்று சொல்கிறார். நாம் செய்யும் ஒவ்வொன்றுமே தேவனுடைய நடவடிக்கையின் பிரதிபலிப்பு தான் என்று நாம் சொல்லக்கூடுமானால் நன்றாயிருக்கும் என்று நாம் நினைப்பது உண்டு. ஆனால் நிச்சயமாக நம்மால் அப்படி சொல்ல முடியாது. இருப்பினும் இயேசு அப்படித்தான் சொல்லுகிறார். என் வாழ்வில் தேவனின் நடவடிக்கைக்கு அப்பாற்பற்ற அளவில் நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை கூட காண முடியாது. அடுத்து இயேசு அதைவிட இன்னும் அதிகமாக பிரமிப்பூட்டுகிற அறிக்கையை செய்கிறார். அவர், பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், நான் செய்யும் ஒவ்வொன்றுமே பிதாவானவர் செய்வதை பிரதிபலிக்கிறது. மேலும் பிதாவானவர் செய்யும் ஒவ்வொன்றும் நான் செய்வதில் பிரதிபலிக்கப்படுகிறது என்று இயேசு சொல்கிறார். தேவன் செய்கிறவற்றை பிரதிபலிக்கக்கூடிய சில காரியங்களை நாம் செய்யலாம். நாம் அன்பு கூறும்போது, மன்னிக்கும்போது, அல்லது சமாதானம் பண்ணும்போது நாம் பிதாவின் சுவாபத்தை பிரதிபலிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு மட்டுமே உரியவைகளாய் இருக்கிற சில காரியங்கள் இருக்கின்றன. தேவன் மட்டுமே ஜீவனை தருகிறார். தேவன் மட்டுமே மரித்தோரை எழுப்புகிறார். தேவன் மட்டுமே நியாயாதிபதியாய் இருக்கிறார். இவையெல்லாம் தேவனுடையவைகள். இயேசுவோ அவற்றையெல்லாம் தாம் செய்வதாக கூறுகிறார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்கள் தகப்பன் மற்றும் உங்கள் தாயின் இணைப்பின் மூலமாக வந்த உங்களது ஜீவன் தேவனிடமிருந்து வந்த ஒரு பரிசாகும். அவர்கள் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியாது. தேவன் மட்டுமே தம்மில் தாமே ஜீவனை கொண்டிருக்கிறார். வேறு எவரையும் சார்ந்திராதவராக வாழும் ஒரே ஜீவன் அவர் மட்டுமே. ஆனால் இயேசு, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் திருத்துவத்தின் ரகசியத்தை நாம் ஆச்சரியத்தோடு உற்று நோக்கும்படி உதவுகின்றன. இயேசு பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறார், அவ்வாறே குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறார் என்று சொல்வதில்லை என்பதை கவனியுங்கள். அப்படி சொல்வது தம்மில்தாமே ஜீவனுடையவர்களாயிருக்கும் இரண்டு தேவர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள்பட்டுவிடும். மேலும் இயேசு, பிதாவானவர் தம்மில்தாமே ஜீவனுடையவராயிருக்கிறார், அத்துடன் குமாரன் ஜீவனுடையவராயிருக்க அருள் செய்திருக்கிறார் என்றும் சொல்லவில்லை. அப்படி சொல்வதும் குமாரன் ஏதோ நம் அனைவரையும் போலவே சிருஷ்டிக்கப்பட்ட சார்ந்து வாழ்கிறதான ஒரு ஜீவன் என்று அர்த்தமாகிவிடும். இயேசு பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போலவே குமாரனானவரும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று சொன்னார். பிதாவானவரும் குமாரனானவரும் தேவனின் ஒரே நித்திய ஜீவனில் பங்குள்ளவர்களாயிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் ஒன்றாய் சேர்த்து பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் காண தொடங்குவீர்கள். ஒரு நாள் மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பி இறுதி நியாய தீர்ப்பை ஜனங்கள் அனைவர் மேலும் கூறுவார். மேலும் அவர் தம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் ஜீவனை தர வல்லவராயிருக்கிறார். புதிய ஏற்பாடு இயேசுவின் அடையாளப்படுத்துதலின் மேல் மாபெரும் முக்கியத்துவத்தை வைக்கிறது. அவர் நம்மோடு இருக்கும் தேவன். இந்த சத்தியம் மையமானதொரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் குமாரனானவர் தேவனாயிருந்திராவிடில் நம்மால் பிதாவை அறிந்து கொண்டிருக்க முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் பிலிப்பு இயேசுவை நோக்கி, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொன்னார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று பதிலளித்தார். உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் என்றும், அவர் ஒரு சில விஷயங்களில் உங்களைப் போலவே இருந்தாலும் மற்ற காரியங்களில் மிகவும் வித்தியாசமானவர் என்றும் வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்னை கண்டவர்களானால் என் சகோதரனையும் கண்டீர்கள் என்று உங்களால் மற்றவர்களிடம் சொல்ல முடியாது. ஏனெனில் என்னதான் ஒரே பெற்றோரிடமிருந்து தோன்றியிருந்தாலும் நீங்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். உங்களை அறிந்திருப்பது என்பது உங்கள் சகோதரரை அறிந்திருப்பது அல்ல. குமாரனானவர் தேவனாயிருந்திராவிடில் நம்மால் பிதாவை அறிந்து கொண்டிருக்க முடியாது. நாம் சொல்லக்கூடிய சிறந்ததொரு விஷயம் என்னவெனில், பிதாவோடு இருந்த ஒருவர் நமக்கு அவரை பற்றி கூற வந்தார் என்பதுதான். அது இயேசுவை ஒரு தேவதூதர் அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்பது போல் காட்டும். ஆனால் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். பிதாவானவர் நம்முடைய பாவங்களுக்கான குற்றத்தையும் தண்டனையையும் தம்முடைய குமாரனின் மேல் வைத்தார் என்றும், இது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு என்றும் வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் குமாரனானவர் தேவனாயிருந்திராவிடில் சிலுவையானது அன்பின் ஒரு பரிசாய் இல்லாமல் கொடுமையின் ஒரு நடவடிக்கையாய் இருக்கும். அப்பொழுது தேவன் தமது சிருஷ்டிப்பில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து மற்ற அனைவருக்கும் வரவேண்டியிருந்த தேவ கோபாக்கினை அனைத்தையும் அந்த நபரின் மேல் ஊற்றியிருப்பார். அது என்ன விதமான நீதியாயிருக்கும்? குமாரனானவர் தேவனாயிருந்திராவிடில் ரோமர் 5:8 நாம் பின்வருமாறு திருத்தி, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தமது அநீதியை விளங்க பண்ணுகிறார் என்று எழுத வேண்டியதாயிருக்கும். ஆனால் குமாரனானவர் தேவனாயிருக்கிறார். சிலுவையிலே நமது பாவங்களை சுமந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் தேவனே. தேவன் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பே புருஷரும் ஸ்திரீகளும் தமது மகிமையில் நித்திய காலமும் பங்குள்ளவர்களாயிருக்கும்படி மீட்டுக்கொள்ள திட்டமிட்டார். அந்த திட்டம் மாபெரும் விலைக்கிரயம் கொண்டதாயிருந்தது. அது தேவன் தம்மையே கொடுப்பதை குறிப்பதாகும். அப்படி தம்மையே கொடுப்பது அவருக்கே உரிய சுவாபம் மற்றும் மகிமை ஆகியவற்றின் உச்சக்கட்ட காட்சியாயிருக்கும். தேவன் தம்மையே கொடுப்பதென்பது திருத்துவத்தின் அனைத்து நபர்களையும் உள்ளடக்கியது. பிதாவானவர் குமாரனானவரை அனுப்புவார். குமாரனானவர் தமது ஜீவனையே ஒப்பு கொடுப்பார். ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தம்மையே கொடுப்பார். பிதாவானவர் மற்றும் குமாரனானவரின் பாத்திரங்களை எண்ணி பாருங்கள். இவர்களுள் எளிதாய் செய்யக்கூடிய பாத்திரம் யாருடையது? தமது குமாரனை கொடுப்பவருடையதா அல்லது தமது ஜீவனையே ஒப்பு கொடுப்பவருடையதா? இந்த கேள்வி பதில் கூற முடியாதது. உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் தம்மையே கொடுப்பதும் பலியாய் ஒப்புக்கொடுப்பதுமானவற்றின் முடிவில்லாத விலைக்கிரயத்தை செலுத்துவதில் பிதாவானவரும் குமாரனானவரும் ஒன்றாகவே இருந்தனர். குமாரனானவர் தேவனாயிருந்திராவிடில் நீங்கள் ஒருபோதும் உங்களது இரட்சிப்பை குறித்த நிச்சயத்தோடு இருக்க முடியாது. போதகர் ஸ்மித் தனது கிரெடிட் கார்டை மேம்படுத்த விரும்பியதால் சமீபத்தில் தனது கிரெடிட் கார்டு நிறுவனத்துடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இதை தான் தொலைபேசியின் வழியாகவே செய்து முடித்துவிட முடியுமா என்று கேட்டார். அந்த பிரதிநிதி மிகவும் உதவிகரமானவராக இருந்தார். தான் கேட்டபடியே செய்ய முடியும் என்று உறுதியளித்தார். சில நாட்கள் சென்ற பின் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அன்புள்ள காலின் ஸ்மித், தங்களது கிரெடிட் கார்டு கணக்கு விவரம் குறித்து சமீபத்தில் தாங்கள் விசாரித்ததற்காக நன்றி. எதிர்பாராத விதமாக தாங்கள் கேட்டுக்கொண்டபடி எங்களால் தங்களது கணக்கை மாற்றித்தர முடியவில்லை. தாங்கள் தங்களது கணக்கை மாற்ற விரும்புவீர்களானால் தயவுசெய்து மேலே கொடுக்கப்பட்ட எங்களது வாடிக்கையாளர் சேவை தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். போதகருடன் பேசிய பிரதிநிதி சொன்னது நிராகரிக்கப்பட்டது என்பது தெளிவு. அவர் போதகரின் கணக்கு விவரம் தொலைபேசி வழியாகவே மாற்றப்பட முடியும் என்று உண்மையிலேயே நம்பினார். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான அதிகாரம்தான் அவரிடம் இல்லை. கிறிஸ்துவின் விஷயத்திலும் அதுதான் நிலைமை என்றால் எப்படி இருக்கும்? இயேசு தேவனாயிருந்திராவிடில் அவர் தம்மிலும் அதிகாரமுடைய ஒருவரால் நிராகரிக்கப்படக்கூடியதான வாய்ப்பு எப்பொழுதுமே இருந்திருக்கும். மேலும் பரலோகத்தின் வாசலில் வந்து நின்று கொண்டு பின்பு அதனுள் பிரவேசிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற நிலையைத்தான் நாமும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் பிதாவானவர் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் குமாரனானவர் தமது சுவாபத்திலேயே தேவனாயிருக்கிறார். அண்ட சராசரம் அனைத்தின் உச்ச நீதிமன்றத்துக்கு கிறிஸ்துவே தலைமை வகிக்கிறார். அதற்கு மேம்பட்டதொரு அதிகாரம் இல்லை. ஆகவே குமாரன் உங்களை மன்னிக்கப்பட்டவராக தீர்த்தால் மெய்யாகவே நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்தான். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். இயேசு நம்மோடு இருக்கும் தேவன். இதன் காரணமாக பிதாவானவரை அவர் மூலமாக நம்மால் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடியும். நம் மீதான தேவனுடைய அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் கிறிஸ்துவின் சிலுவை மரணமாகும். தேவன் கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தை தம்முடனே கூட ஒப்புரவாக்கி கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவமே நமது இரட்சிப்பின் உத்தரவாதமாகும். இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்.